சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 75 அத்தியாயம். மரக்களத்துக்கு ஒரு தலைவி. உணர்ச்சி பெருக்கினால் எதிர்பாராத விதமாக திடீர் என்று அலிமா தன் கழுத்தை வளைத்து கட்டி கொண்டதால் சோழர் படை உபத்தலைவன் மெல்ல அவள் கைகளை தன் கழுத்திலிருந்து பிரித்து எடுத்துவிட்டு சற்று விலகி பஞ்சனையில் உட்கார்ந்து,
இலியாசுவின் வளர்ப்பு மகளுக்கு இது தகுதியல்ல அலிமா
என்று சிறிது கடுமையாகவும் வார்த்தைகளை உதிர்த்தார். ஆனால் அலிமாவுக்கு தான் செய்ததில் பிழை ஏதும் இருந்ததாக தெரியவில்லையாகையால் அவன் வார்த்தைகளை கேட்டதும் நகைக்கவே செய்தாள். யாரும் செய்வதற்கு முடியாத காரியத்தை சாதித்திருக்கும் இவருக்கு எப்படி பாராட்டு தெரிவிப்பது என்று தன் மனத்துக்குள் நினைத்துக் கொண்டது அல்லாமல் தான் கேட்ட விவரங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பெரும் பிரம்மையை அடைந்தாள். அத்தனை அற்புத நிகழ்ச்சிகளை அவளுக்கு விவரித்திருந்தான் படைத்தலைவன். தளத்தில் மதுகுருவை ஹிப்பாலசிடம் ஒப்படைத்த பிறகு அவளை அழைத்து கொண்டு கொள்ளைத் தலைவன் அறைக்கு வந்தபோது கூட அலிமாவின் குழப்பமும் பிரம்மையும் மிதமிஞ்சி கிடந்ததைக் கண்ட படைத்தலைவன் மேலும் அலிமாவை குழப்பத்தில் வைக்கக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தானாகையால், மதுகுருவை எப்படி ஏமாற்றினீர்கள் என்று கேட்டதுமே விஷயத்தை மெல்ல மெல்ல விளக்க முற்பட்டு,
மதுகுருவை ஏமாற்றுவதில் கஷ்டங்கள் பல இருந்தன அலிமா, அபாயமும் பலமாக இருந்தது என்று கூறினான்.
அலிமா பிரம்மை பிடித்து கிடந்த தன் அழகிய விழிகளை அவன் மீது ஒரு கணம் நிலைக்க விட்டு பின்பு கீழ்ப்புறம் தாழ்த்திவிட்டு, அபாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேண்டாம். இதில் நீங்கள் வெற்றி கண்டிராவிட்டால் இத்தனை நேரம் நாம் அனைவரும் சித்திரவதை செய்யப்பட்டிருப்போம் என்று முணுமுணுத்தாள்.
முதல் நாள் நான் திட்டத்தை சொன்னபோதே இந்த எச்சரிக்கையை வெளியிட்டாய் அலிமா
என்று நினைவுபடுத்திய இளம் செழியன்,
ஆனால் அலிமா, அபாயத்தை கண்டு அஞ்சுபவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. தவிர நான் சம்பந்தப்பட்ட வரையில் மதமாற்றமும் ஒரு சித்திரவதைத்தான் என்று தெரிவித்தான்.
அது கிடக்கட்டும், நீங்கள் சொன்ன திட்டம் வேறு, நடந்த திட்டம் வேறா இருக்கிறதே என்று அலிமா கேட்டாள்.
ஆமலிமா, இரண்டுக்கும் சிறிது வித்தியாசம் இருக்கிறது. மதகுருவுக்கு நான் பணிவிடை செய்ய ஒப்புக்கொண்டவுடன், அதுவும் மதம் மாறுவது நிச்சயம் என்று தெரிந்தவுடன், அடிமை வர்த்தகர்கள் 50 பேரையும் இலியாசு விடுதலை செய்வான் என்று எதிர்பார்த்தேன். அப்படி இல்லாவிட்டால் உன்னை கொண்டாவது சிறை காவலரை ஏமாற்றி அவர்களை விடுவித்து விட்டால் இரவோடு இரவாக மதகுருவை தூக்கிச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் மதகுருவும் இலியாசுவும் என் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்ததை முதல் நாளே கவனித்தேன். என்னை எப்பொழுதும் காவலர் சூழ்ந்து வந்தார்கள். நீ மன்னன் மாளிகையிலிருந்து வெளியே செல்லும் சமயங்களில் தூரத்திலிருந்து இருவர் உன்னை தொடர்வதை மாளிகை சாளரத்தின் மூலம் இருமுறை கண்டேன். மற்றொன்றும் கண்டேன், ஹிப்பாலசை மட்டும் யாரும் சட்டை செய்யவில்லை என்பதையும் கண்டேன். இலியாஸ் அவனை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பதையும், அவன் வெளியே எங்கு சென்றாலும் ஒற்றர்கள் கூட அவனை தொடராததையும் கவனித்தேன். ஆகையால் எதை செய்தானாலும் உன்னை கொண்டு செய்வதில் பயனில்லை, ஹிப்பாலசை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன். அதை ஒட்டி திட்டத்தை மாற்றினேன்
என்று விளக்கினான் படைத்தலைவன். திட்டத்தை மாற்றிய தகவலை என்னிடம் சொல்லவில்லையே என்று கேட்டாள் அலிமா.
காரணமாகத்தான் சொல்லவில்லை அலிமா, உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் மன்னனின் ஒற்றர்களால் கவனிக்கப்பட்டது. ஆகவே உன் மூலம் அவர்களுக்கு ஒரு திட்டத்தையும் தனிப்பட்ட ஹிப்பாலசிடம் ஒரு திட்டத்தையும் தெரியப்படுத்தினால் பொய் திட்டம் மன்னன் காதுக்கு போகும். அதை அவன் சரி கேட்ட எத்தனிக்கையில் மற்றொரு திட்டம் நிறைவேறிவிடும் என்று முடிவு செய்தேன். வெற்றியின் ரகசியமே இவ்வளவுதான், ஒரு பாதி பொய் ஒரு பாதி உண்மை. பொய்யை நம்பி ஒருவன் செல்லும் போது உண்மை நிகழ்ந்து விடுகிறது.
விளக்கி சொல்லுங்கள் என்று அலிமா கேட்க விவரிக்க தொடங்கினான் இளம் செழியன்.
கானாவின் துறைமுக கோட்டையிலிருந்து தப்ப வழி ஒன்றுதான். மதகுருவுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து அவர் தமது கையில் சிக்கினால் ஒழிய வேறு வழியில்லை. இதை முதலிலேயே முடிவு செய்து கொண்டேன். ஆகையால் அமாவாசை இரவன்று மன்னனுக்கு உன்னை கொண்டு மது ஊட்டி மயங்க செய்து அவன் முத்திரை மோதிரத்தை பறித்து அதை காட்டி அடிமை வர்த்தகர்களை சிறை மீட்பது என்றும், அவர்களில் 10 பேரை மதகுரு மாளிகை அடுத்துள்ள பாறைகளில் பதுங்க செய்வது என்றும், மற்றவரை மறுக்களத்துக்கு அனுப்பிவிடுவது என்றும் தீர்மானித்தேன். அப்படி பதுங்கிய 10 பேர் நான் மதகுருவை அழைத்து கொண்டு இரவில் மாளிகைக்கு வெளியே வரும்போது அவரை கட்டி தூக்கி கொண்டு போக வேண்டியது என்றும், பிறகு நான் தொடர வேண்டியதென்றும் முதலில் திட்டமிட்டேன். ஆனால் முதல் நாள் எத்தனை பணிவிடை செய்தும் மதகுருவின் பார்வை சந்தேக பார்வையாக இருந்ததையும், என்னை கண்காணிக்கவும் அவர் தனிப்பட தன் சீடர்களில் ஒருவனை ஏவியதையும் கண்டதையும் திட்டத்தை மாற்றிவிட்டேன். மறுநாளே ஹிப்பாலசை அழைத்து சிறை நிலவரத்தையும் காவல் முறையையும் அறியும்படி கூறினேன். சிறையில் ராக்காலத்தில் காவல் அதிகமில்லை என்பதையும் அறிந்த ஹிப்பாலசிற்கு அடிமை வர்த்தகர்களை விடுவிப்பது ஒரு பொருட்டல்ல என்பதை புரிந்து கொண்டேன். என் சோர்படியே ஹிப்பாலஸ் நடந்து கொண்டான். 2 இரவில் இருந்து சிறை காவலருக்கு திருட்டுத்தனமாக மன்னன் மாளிகை மதுவை கொண்டு போய் கொடுத்தான். தான் மதம் மாறப்போவதை குறித்தும் பெருமையடித்துக் கொண்டான். மதமாற்ற பேச்சு அவர்கள் நினைவை குலைத்தது. ஆகவே அடிமை வர்த்தகர்கள் தப்புவது சுலபமாயிற்று. மயங்கி கிடந்த காவலரிடமிருந்து சாவியை எடுத்து சிறை கதவை திறந்து விட்டான் ஹிப்பாலஸ்.
இப்படி சொல்லிக் கொண்டு போன இளம் சொழியனை இடைமறித்த அலிமா ஒரு சந்தேகம் கேட்டாள்.
விடுவித்தது சரிதான், ஆனால் அடிமை வர்த்தகர்கள் மரக்களத்திற்கு எப்படி வர முடிந்தது? கானாவின் கோட்டை வாயிலில் காவல் பலமானதாயிற்றே என்று.
அதை முன்பே கவனித்தேன் அலிமா, நான் முதலில் வந்ததே அந்த வாசல் வழியாகத்தானே. ஆனால் கோட்டையின் சுவர் பெரிய மலைப்பாறைகளை தாண்டியதும் நின்று விடுகிறது. மற்ற இடங்களுக்கு மலைப்பாறைகளை அரணாகின்றன. சிறை கட்டடங்களுக்கு பின்புறம் பெரும் மலைப்பாறைகள் இருக்கின்றன. சிரமப்பட்டால் அவற்றில் ஏறி நீர்மட்டத்தை சிறிது தெற்கு புறத்தில் அடையலாம். அங்கிருந்து மரக்களத்துக்கு நீந்தி செல்வதும் எளிது. அதுவும் இன்றுள்ள கடும் நீரோட்டத்தில் அது மிக எளிதாகிவிட்டது
என்று விளக்கி சொன்ன இளம்சழியன் மேலும் கூறினான்.
காவலரை ஏமாற்றுவது அத்தனை பெரிய காரியமல்ல. ஆனால் மதகுருவை எப்படி தனித்து மாளிகைக்கு வெளியே கொண்டு வருவது என்று யோசித்தேன். மதத்துக்கு பரிகாரம் மதம்தான் என்பதை யோசித்தேன். அதை பற்றி சர்ச்சை செய்வதாக கூறித்தான் உன்னையும் அழைத்துக் கொண்டு 3 இரவுகள் மதகுரு மாளிகைக்கு சென்றேன்
என்று பேச்சை சற்று நிறுத்தினார். ஓஹோ, அதற்காகத்தான் என்னை கூட்டத்தில் இருத்துவிட்டு பிரதி தினம் மதகுருவிடம் தனித்து பேசிக் கொண்டிருந்தீர்களோ
என்று கேட்டாள் அலிமா. ஆமலிமா, மதகுருவுக்கு மதவெறி அதிகம் என்பதை கண்டதும் அந்த வெறியை தூண்ட முற்பட்டேன். வெறி புத்தியை ஆட்சி கொள்ளும் போது அறிவு குலையும் என்பது ஆன்றோர் மொழி. ஆகவே அரபு நாட்டை பற்றி எங்கள் நாட்டு வணிகர் சொன்னதை பற்றியெல்லாம் விசாரித்தேன். அரபு நாட்டில் பல கூட்டங்கள் இருக்கின்றனவாமே, அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தெய்வமாமே என்றெல்லாம் கேட்டேன். மழைக்கு பிளைட்ஸ் என்ற கடவுளும் காதலுக்கு உசா அத்தார் என்ற கடவுள்களும் உண்டென்பது உண்மையா என்றும் கேட்டேன். உண்மை என்று ஒப்புக்கொண்டார் மதகுரு. அத்துடன் துர்ச்சைகைக்கு மானா என்ற தேவதையும் உதவி புரிய யாகூத்தும் நட்புக்கு வான் தேவதையும் அதிகாரிகளே என்று விசாரித்தேன். என் விசாரணையால் மகிழ்ந்தார் மதகுரு. அத்தனையும் உண்மை என்று சொல்லி பெருமூச்சறிந்தார். மதத்தில் எனக்குள்ள ஆராய்ச்சியையும் இப்பேற்பட்ட சீடன் கிடைத்தது தனது அதிர்ஷ்டம் என்றும் பாராட்டினார். அத்துடன் அந்த தேவதைகள் உண்மை தெய்வங்கள் அல்லவென்றும் எகிப்து கலாச்சாரத்தின் சின்னமும் உலகமாதாவும் ஹோரஸ் என்ற தெய்வீக குழந்தையை கையில் ஏந்தியவளுமான ஐசிஸ் தேவிய உண்மை தெய்வம் என்றும் கூறினார். அவர் சொன்னதிலிருந்து பல விஷயங்களை உணர்ந்தேன். மற்ற கலாச்சாரங்கள் போல எகிப்தின் கலாச்சாரமும் அரபு நாட்டில் வேறொன்று இருக்கிறது என்பதையும் ஐசிஸ் தேவியிடம் இலியாசுவுக்கு இணையற்ற நம்பிக்கை என்பதையும் புரிந்து கொண்டேன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.